சுத்தமாகவும் உள்ளபடியே உள்ளவாறே வெளிப்படக்கூடாது, ஒவ்வொன கடை குறைத்து குறுக்கள் விகாரமாக்கி கூறினார். ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம். ஐந்தானும் என்னும் ஆணுருவு விகாரத்தால் தொக்கது. எங்க வருது? ஐந்துன்னு வருது. ஒவ்வனும் எழுத்தாம் ஐந்தும், அதாவது திரண்டு விளங்கும் போது இந்த ஐந்து எழுத்துக்களும் ஓங்காரமாக விளங்கும் இல்லையா? அப்போ ஐந்தும்னு வருது. ஐந்தாலும் அப்படின்னு அந்த இடத்துல கொள்ளணும். ஆணுருப்பு அங்க விரித்துக் கொள்ள வேண்டும். ஐந்தானும் அகர உகர மகர விந்து நாதம் என்ற ஐந்து எழுத்துக்களாலும் தான் ஆன்மாவுக்கு உணர்வு உதிக்கின்றது, ஒடுங்குகின்றது, மறுபடி உதிக்கின்றது, ஒடுங்குகின்றது. இந்த ஐந்து அக்கரங்களும் அந்த கரணங்களையும் புருடனையும் எப்படி செலுத்துமோ அதுக்கு தகுந்தபடிதான் ஆன்மாவுக்கு அறிவு உதித்து ஒடுங்கி மாறி மாறி வருதுன்னு பார்த்தோம். அது கடல் அலை வந்து உவமை அதற்கு பார்த்தோம். சரி, இனி அடுத்த பாடல். இப்போ அந்த கரணங்கள் சடம் சரி, ஆன்மாவும் வந்து ஆணவ மனத்தோடு சேர்ந்து அப்புறம் அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசங்களோடு சேர்ந்து அது வினை வயப்பட்டு இருக்கின்றது, அதுவும் சுதந்திரமான பொருள் என்று. ஆகவே வினைக்கீடான போகங்களை ஆன்மா வலுவாமல் நுகரும் பொருட்டு இந்த அக்கரங்கள்லாம் அந்த கரணங்களை செலுத்துகின்றன சொல்றாங்க. சரி, இந்த அக்கரங்களும் சடமாயிற்று, இவை எப்படி தாமாக அந்த கரணங்களை செலுத்தும்னு அடுத்தால ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்பவும் சொல்றாங்க, இந்த அக்கரங்கள் தாமாகவே அந்த கரணங்களை செலுத்தவில்லை, இந்த அக்கரங்களுக்கு அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்ல வருகின்றார். அந்த பாடலை நாம் பார்க்கலாம். அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வோடுவும் மவ்விந்து நாதங்கட்கு. உயவரும் அவ்வோடுவும் மவ்விந்து நாதங்கட்கு. சரி, பயனுறும் அஞ்சில் ஆன்மா பரவிடில் அசித்தாம் பார்க்கில் சயமுறு வழி இரண்டும் தவிர்த்துரில் தானும் தோன்றும். என்ன பதவுரை படி பார்ப்போம். இந்த அக்கரங்களை முதல்ல எடுத்துக்கணும். இரண்டாம் அடியில வருது இல்லையா, அவ்வோடு உவும் மவு விந்து நாதங்கட்கு. அவ்வோடுங்கும் போது அகாரம், உவுங்கும் போது உகாரம், மவுங்கும் போது மகாரம், அப்புறம் விந்து நாதம். இந்த எழுத்துக்களை யார் செலுத்துறாங்க? இந்த அக்கரங்களை அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் முறையே முறையே வச்சுக்கணும். முதல்ல அகரம் சொன்னா அதை அயன் செலுத்துறார், ரெண்டாவது உகரம் அதை மால் செலுத்துறார், அப்புறம் மகரம் அப்புறம் அதை வந்து ருத்ரர் செலுத்துறார். ருத்ரதான் அரண்னு சொன்னது ருத்ரர். அப்புறம் விந்து ஈசர் செலுத்துறார் மகேசர். நாதம் சதாசிவம் செலுத்துறார். முறையே அயனும் அரியும் அரணும் அயனும் அரியும் அரணும் மகேசரும் சதாசிவரும் ஆகிய ஐவரும் அதிதெய்வங்களாய் அதிட்டித்து நிற்பர். இவர்கள் தான் வந்து இந்த அக்கரங்களுக்கு அதிதெய்வங்களாக இருந்து இவற்றை செலுத்தி நிற்கின்றார்கள். ஆமா. ஆகலான் அஞ்சில் ஆன்மா பரவிடில், அஞ்சில் ஆன்மா பரவிடில். அஞ்சில்னா ஒரு அஞ்சு இல்ல, மூன்று வகையான அஞ்சாம் சுவாமிகள் உரையில அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. பாடல்ல அஞ்சில் அப்படின்னா இருக்கு. இந்த அஞ்சில் ஆன்மா பரவிடில், இந்த அஞ்சோடும் ஆன்மா கலந்தால். எந்த அஞ்சோடும்? ஒரு அஞ்சு இல்ல, அஞ்சு அஞ்சுன்னு மூன்று வகையான அஞ்சு. எவையெல்லாம்? கரணங்கள் ஐந்து, அதாவது மனம் புத்தி அகங்காரம் சித்தம், அப்புறம் ஆன்மாவும் புருட தத்துவமா நிற்கணும் இல்லையா? ஆக புருட தத்துவமாகிய கருவி, அதையும் சேர்த்துக்கோங்க. நாலு அந்த கரணம், புருட தத்துவம் ஒண்ணு, இந்த ஐந்தும் கரணங்கள். அப்புறம் அக்கரங்கள் ஐந்து, அகர உகர மகரம் விந்து நாதம், அக்கரங்கள் ஐந்து. அந்த அக்கரங்களை செலுத்தக்கூடிய அதிதெய்வங்கள் ஐந்து. ஆக கரணம் ஐந்து, அக்கரம் ஐந்து, அதிதெய்வம் ஐந்து என்ற மூவகை ஐந்தோடும் ஆன்மா பரவி இருந்தால்தான், கலந்து இருந்தால்தான் சொல்றாங்க. இவ்வாறு கரணமும் அக்கரமும் அதிதெய்வமும் என்னும் இம்முத்திரத்து ஐந்தோடும் ஆன்மா பரவிய வழி பார்க்கில் பயனுறும். பார்க்கும் இடத்தே அரிதற் பயனுறும். பயனுறும்னா ஆன்மாவுக்கு பயன் என்ன? ஆன்மா அறிவுடைய பொருள். ஆகவே அது விடயங்களை அறிந்து வருதல் தான் அது அறிவு பெற்றதனால் உள்ள பயன். கண் பெற்றா உருவங்களை கண்டு வரணும், காது பெற்றா ஓசைய கேட்டு வரணும். அதே மாதிரி ஆன்மா அறிவுடையது, அதை அறிந்து வரணும். ஆனா அறிவு இருந்தாலும் எப்ப அறியும்? இந்த மூன்று வகையான ஐந்தோடும் கலந்த போதுதான் அறியும். எது? கரணங்கள் ஐந்து, அக்கரங்கள் ஐந்து, அதிதெய்வங்கள் ஐந்து என்ற மூன்று வகையான ஐந்தோடும் ஆன்மா பரவிய போதுதான், கலந்த போதுதான் அறிந்து வரும், அறிதற் பயனை உறும். பார்க்கும் இடத்தை ஆராய்ந்து பார்க்கும் இடத்தை தான் தெரியும். எல்லாரும் சொல்றாங்களா, மனம் மனம்னு பேசுறவங்க, ஆன்மா ஆன்மான்னு பேசுறவங்க, எல்லாரும் இந்த மூன்று வகையான ஐந்தை பத்தி பேசுறாங்களா? அவர்கள் ஆராய்ச்சி அவ்வளவுதான், ஆராய்ந்து பார்த்தால் இந்த உண்மை விளங்கும் என்று சொல்கின்றார்கள். பரவாவிடில் அசித்தாம், பரவாத வழி, பரவாவிடில் அசித்தாம், பரவாத வழி சடம் போல் அறிவிலதான், அக்கரங்களோடு சேரல, என்ன அந்தக்கரணங்களோடு சேரல அப்படின்னா ஆன்மா அசித்து மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு அறிவு இருந்தும் அறிய முடியாத அசித்தாதான் இருக்கணும். சயமுறு வழி இரண்டும் தவிர்த்தூரில் தானும் தோன்றும். என்ன இந்த உண்மையெல்லாம் எனக்கு அனுபவத்துல விளங்கணுமே, ஏட்டரோட தானே விளங்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு தான் பதில் சொல்றார் ஆசிரியர். இவ்வியல்பும் சயமுறும்னா வெற்றி பொருந்திய நம்ம அடக்கி ஆளக்கூடிய வாயுக்களெல்லாம் நாம அடக்கி ஆளணும் யோக பயிற்சியின் மூலமாக. ஆகவே வழி பொருந்திய இருவகை வழியும் அடக்கி செய்யும் யோகிகள் யோக பயிற்சியில் இனிது விளங்கும் என்க. யோக பயிற்சியை மேற்கொண்டால் அந்த யோக பயிற்சி உடையாருக்கு என்ன உண்மை விளங்கும், அந்த கரணங்களோடும் அக்கரங்களோடும் அதிதெய்வங்களோடும் சேர்ந்தாதான் ஆன்மாவுக்கு அறிதலாகிய பயன் கிட்டும், அப்படி சேராத வழி கிட்டாது என்ற உண்மை விளங்கும் என்று சொல்கின்றார்கள். ஆக அவ் எழுத்துக்களை முறையே அயன் முதலிய ஐவரும் அதிதெய்வங்களாய் அதிட்டு திணிப்பர். ஆகலான் இவ்வாறு கரணமும் அக்கரமும் அதிதெய்வமும் என்னும் இம்முத்திரத்து ஐந்தோடும் ஆன்மா பரவிய வழி அரிதற்பயனும் பரவாவிடிற் சடம்போல் அறிவிலதா. இவ்வியல்பு இருவகை வழியும் அடக்கி செய்யும் யோக பயிற்சி உடையார்க்கு இனிது விளங்கும் என்று கூறினார். அசித்தோடு ஒக்கும் என்பார் அசித்தாம் என்று உபசரித்தார். என்ன பரவிடில் பயனுறும் அசித்தாம் இருக்கு, பரவாவிடில் அசித்தாம், பரவாவிடில் சொல்ல நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும், அறிவித்துக் கொண்டு உரைக்கணும். அதனால அது சொல்லச்சோம். அப்புறம் குறிப்புரை சொல்றாங்க பாருங்க, பரவாவிடில் என்பது சொல்லச்சோம், கரணத்தோடும் அக்கரத்தோடும் அதிதெய்வத்தோடும் ஆன்மா பரவினால் அதாவது கலந்தால் அறிதல் பயனுறும், கலக்காவிட்டால் அசித்து சித்து பொருளாகிய ஆன்மா எப்படி அசித்தாகும்னா அசித்து போல விளங்கும். அசித்து எப்படி அறியாதோ அது மாதிரி சித்தா இருந்தும் அந்த கரணங்களோடு சேராதனால அறியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அசித்தாம்னு சொன்னது உபச்சாரம், அசித்தோடு ஒக்கும் என்பது கருத்து. இவை இரண்டு செயலானும் அவை கருவியாதற்கட்படும் முறைமையும் அதனை அறிதற்கு உபாயமும் கூறப்பட்டன. ஆக முதல் செய்யுள்ள அந்த கரணங்கள் கருவிகள் தான், கர்த்தா அல்ல என்று கூறினார். அவை கருவியாக விளங்குவது எப்படி என்பதை இந்த ரெண்டு செயல்களில் கூறினார். அக்கரங்களால் செலுத்தப்பட்ட போதுதான் அந்த கரணங்கள் கருவியாக விளங்கும் அப்படின்னு சொன்னார் ஒரு பாடல்ல. இந்த பாடல் அந்த அக்கரங்களையும் அதிதெய்வங்கள் செலுத்துகின்றார்கள். ஆகவே அதிதெய்வங்கள் ஐந்து, அக்கரங்கள் ஐந்து, அந்த கரணம் புருடனாகிய ஐந்து, இந்த மூன்று வகை ஐந்தோடு ஆன்மா கலந்தால்தான் ஆன்மாவுக்கு அறிதற் பயன் கிட்டும், கலவாத வழி அசித்து போல அந்த ஆன்மா விளங்கும், அறியாம விளங்கும். இந்த உண்மை வந்து யோக பயிற்சி மூலமாக அனுபவத்தில் விளங்கும் என்று கூறுகின்றார்கள். இனி அடுத்த பாடலிலே, அடுத்த பாடல் ஏன் வந்தது அப்படின்னா, ஐயா இந்த மூன்று வகையான ஐந்தோடு கூடினால்தான் ஐயா ஆன்மாவுக்கு அறிவே விளங்குது, என்ன அக்கரம் ஐந்து, அதிதெய்வம் அஞ்சு, கரணம் அஞ்சு, இந்த மூன்று வகையான அஞ்சோடு கூடினாதானா ஆன்மாவுக்கு அறிவே விளங்குதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் போது இந்த மூவஞ்சு பதினஞ்சையுமே ஆன்மான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த மூவஞ்சு பதினஞ்சு தனியா இருக்கு, ஆன்மான்னு ஒன்று தனியா இருக்கு, அந்த ஆன்மா இந்த மூவஞ்சோட சேர்ந்தாதான் அதுக்கு அறிவு விளங்கும், இப்படிலாம் ஏன் போட்டு நம்ம விரிக்கணும். இந்த அக்கரம் அந்த கரணம் அதிதெய்வம் எல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் ஆன்மா அப்படின்னு கொண்டால் என்ன, சமுதாய ஆன்மாவாதின்னு இருப்பாங்க அவங்க. ஆன்மாங்கிறது ஒரு பொருள் இல்ல, ஆன்மாங்கிறது எல்லாம் சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற கருத்திலேயே நிற்பாங்க. அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பல பொருள்கள் சேர்ந்த கூட்டமே, அந்த பல பொருள்களோடும் கூடினாதானே அறிவு விளங்குது, நீங்களே சொல்றீங்க, அப்ப இந்த பல பொருள்களும் சேர்ந்த கூட்டமே ஆன்மா, இதுதான் அறிவு விளக்கத்துக்கு காரணம், இன்னும் ஆன்மான்னு ஒண்ணு தனியா நீங்க சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார்கள். அவர் சொல்றதை பார்ப்போம். சுவாமிகள் அருமையான தோற்றுவாய் செய்கின்றார்கள். அற்றேல், அதாவது அப்படியானால் அற்றேல், இம்முத்திரத்து ஐந்தும் கூடிய கூட்டத்தின் நிகழ்வதே அறிவு. ஆகலின் இப்பல பொருள் கூட்டமே அவ் அறிவுக்கு முதலாதல் அமையும். இடையே உயிரென ஒன்று கூடல் எட்டுக்கு, அதிதெய்வம் அக்கரம் கரணம் இந்த பல பொருளும் கூடின கூட்டமே அறிவுக்கு கர்த்தா. ஆமா, அறிகின்ற கர்த்தா இவைதான், அறிவுக்கு காரணம் இவைதான். இவற்றோடு சேராட்டா அறிவு விளங்காத நீங்களே சொல்றீங்க. அதனால ஆன்மான்னு ஒன்னு வச்சுக்கிட்டு அவை இந்த மூன்று அஞ்சோடு சேரணும்னு சொல்ல வேண்டாம். இந்த மூன்று அஞ்சும் இல்லாட்டா அறிவு விளங்காதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆகவே இந்த மூன்று அஞ்சும் கூடிய கூட்டம் தான் அறிவுக்கு முதல். ஆகவே இந்த கூட்டமே ஆன்மா, சுருக்கமா முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இப்பல ஒரு கூட்டமே அவ அறிவுக்கு முதலாதல் அமையும். இடையே உயிரின ஒன்று கோடல் எட்டுக்கு, இடையே உயிர் உன்னை கொள்வது எதற்கு? எட்டுக்கு என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது என்று அருமையாக வருகின்ற செயலுக்கு தோற்றுவாசிக்கின்ற. அப்படி சொல்றவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான் வருகின்ற செயல் எழுந்ததான். ஆன்மாவின் வடிவுதானே அநேகார்த்த கூட்டம் எண்ணில் பார்ப்பார்க்கு ஆன்மா என்றாய் பல பொருள் உண்மையாகும். சேர்ப்பாய பலவே உண்மை என்றிடில் சென்று இவற்றை ஓர்ப்பான் வேறு உணர்வோர்க்கெல்லாம் உணர்வொருள் வேறதாமே. என்ன ஆன்மாவின் வடிவுதானே அநேகார்த்த கூட்டம் எண்ணில், ஆன்மஸ்வரூபமானது கரணம் அக்கரம் அதிதெய்வங்கள் ஆகிய பல பொருள் கூட்டம் என்றிடில் என்று சமூக ஆன்மாவாதியே நீ சொல்வாயானால், கரணம் அக்கரம் அதிதெய்வம் எல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் ஐயா ஆன்மா சுரூபம், ஆன்மஸ்வரூபம் அதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால், பார்ப்பார்களுக்கு ஆன்மா இன்றாய்னு வருது, அந்த ஆன்மாங்கதான் வச்சுப்போம், பார்ப்பார்களுக்கு இன்றாய்னு பெறுவோம். பார்ப்பார்களுக்கு இன்றாய் பல பொருள் உண்மையாகும். பார்ப்பார்களுக்குன்னா ஆராய்பவர்களுக்கு, ஆராய்பவர்களுக்கு இன்றாய். இன்றாய்னா என்ன அர்த்தம்? இல்லையாய். என்னது இல்லையாயின்னு சொல்றாங்க? கூட்டம் என ஒரு பொருள் இல்லையாகி அப்பல பொருள் உண்மையாகும். யா கூட்டம் என்பது ஒரு ஒரு பொருள் அல்ல, பல பொருள்களும் சேர்ந்து விளங்கும் போதுதான் அதை கூட்டம்னு சொல்ல முடியும். கூட்டம் என்பது ஒரு பொருளுக்கு சொல்லப்படுவதல்ல. என்ன சிக்கல்னா, ஆன்மா என்பது ஒரு பொருள், அதனால நீ கூட்டத்தை பார்த்து ஆன்மான்னு சொல்லக்கூடாது. என்ன ஆராய்பவருக்கு கூட்டம் என ஒரு பொருள் இன்றாகி அப்பல பொருள் உண்மையாகும். ஆமா இந்த பல பொருள் தான் ஆன்மான்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்வாயானால், அதான் மூன்றாம் அடி. சேர்ப்பாய பலவே உண்மை ஆன்மா என்றிடில், என்ன கூடுதலாய அப்பதினைந்துமே, கரணம் அஞ்சு அக்கரம் அஞ்சு அதிதெய்வம் அஞ்சு இந்த மூவஞ்சு பதினஞ்சுமே உண்மையாகிய ஆன்மாவென்றால், உண்மையான ஆன்மா இந்த மூவஞ்சும் பதினஞ்சும் சேர்ந்த கூட்டம் ஐயா என்று கூறினால், உணர்வோர்க்கெல்லாம் சென்று இவற்றை ஓர்ப்பான் வேறு உணர்பொருள் வேறதாமே. நம்ம பாட்டுல எப்படி இருக்குன்னு பார்த்து பதவுரையில எப்படி கூட்டியிருக்கின்றார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். உணர்வோர்க்கெல்லாம் என்ன? அறிபவர் அனைவருக்கும், உணர்வோர்க்கெல்லாம்னா அறிபவர் அனைவருக்கும் சென்றிவற்றை ஓர்ப்பான் வேறு உணர்பொருள் வேறதாமே. இப்பதினைந்தையும் பொருந்திய இப்பதினைந்தையும் அறிபவனாகிய ஆன்மாவும் வேறாய் அறியப்படும் பொருளாகிய பதினைந்து வேறாமன்று. ஐயா அறிபவர்கள் யாரனாலும் எடுத்துக்கிடுவோம், எல்லாருக்கும் ஒத்த கருத்து என்னன்னா, அறிபவன் வேறு அவனால் அறியப்படும் பொருள் வேறு இல்லையா. இந்த பதினைந்து பொருள்களும் ஆன்மாவால் அறியப்படுபவை. அறியப்படுகின்ற இந்த பதினைஞ்சும் எப்படி அறிகின்ற ஆன்மாவாகும்? ஆகவே அறிபவன் வேறு அறியப்படும் பொருள் வேறு. அதான் உணர்வோர்க்கெல்லாம் உணர்பொருள் வேறதாமே. ஓர்ப்பான் வேறு, ஓர்ப்பான் உணர்பவன், உணர்பவன் வேறு உணர்பொருள் வேறு. புகழிப்புரையில் அருமையாக சொல்கின்றார்கள், கூட்டம் என ஒரு பொருள் இன்மையானும் கூடுவனவாய பல பொருள்களும் வேறாய் அறியப்பட்டு நிற்றலானும் அறியப்படுவதும் அறிவதும் தம்முள் ஒன்றாதல் செல்லாமையானும். ஒவ்வொன்றும் ஆணித்தரமான அற்புதமான கருத்துகள். என்ன சொல்றாங்க சுவாமிகள் பொழிப்புரையில, கூட்டம் என ஒரு பொருள் இன்மையானும், கூட்டம்ங்கிறது ஒரு பொருள் இல்லப்பா, ஆனா ஆன்மாங்கிறது ஒரு பொருள். என்ன கூடுவனாய கூடுவனவாய பல பொருள்களும் வேறாய் அறியப்பட்டு நிற்றலானும், என்ன துரியாதீத அவத்தை உயிர்ப்படங்கள் வரும்பொழுது எல்லா கருவிகளும் பிரிந்து நிற்கின்றன ஆன்மாவை விட்டு, ஆன்மா தனித்திருக்கின்றது இல்லையா, வேறாய் அறியப்பட்டு நிற்றலானும், தத்துவ சுத்தியில எல்லா தத்துவங்களையும் தனக்கு வேறாக அறிகின்ற ஆன்மா. எனவே இந்த ஆன்மாவோடு கூடக்கூடிய பல பொருள்களும் வேறாய் அறியப்பட்டு நிற்கின்றன. அடுத்த கருத்து ரொம்ப முக்கியமானது, அறியப்படுவதும் அறிவதும் தம்முள் ஒன்றாதல் செல்லாமையான். அறியப்படும் பொருளும் அறிகின்ற பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது, அறியப்படும் பொருள் வேறு அறிகின்ற பொருள் வேறு. சரி, இப்பதினைந்தினையும் இவை கூடியவாற்றையும் அறிவதாகிய உயிர் வேறுண்டென்பது பெறப்படுதலாம். இந்த பதினைந்தும் எவை? அதிதெய்வங்கள், அக்கரங்கள், அந்தக்கரணங்கள், குருடன், இவையெல்லாம் எவை? இவையெல்லாம் எப்படி ஆன்மா வகை நம்மோடு கூடின, ஏன் கூடின என்று ஆய்ந்து அறிபவன் ஆன்மா அவன் வேறு, இந்த பதினைந்தும் சேர்ந்த கூட்டம் வேறு என்று அற்புதமாக கூறுகின்றார். இப்பதினைந்தையும் இவை கூடியவாற்றையும் அறிவதாகிய உயிர் வேறு உண்டென்பது பெறப்படுதலான். இப்பல பொருளின் கூட்டம் உயிராதல் யாண்டையது என்பதான். ஆக இந்த பல பொருளும் சேர்ந்த, இந்த பதினைஞ்சு பொருளும் சேர்ந்த கூட்டத்தை ஆன்மான்னு சொல்வது எப்படி பொருந்தும் என்பதான். காரணங்களை எல்லாம் சொல்லிட்டு தான் எப்படி பொருந்தும்னு சவால் விட்டு கேட்கின்ற. அறியப்படும் பொருள் வேறு, அறிகின்ற பொருள் வேறு. இந்த பதினஞ்சு பொருளும் ஆன்மாவுக்கு வேற, அறியப்படுபவனை. பதினஞ்சு பொருளும் சேர்ந்தா அது கூட்டமாக முடிய, கூட்டம்ங்கிறது ஒரு ஆன்மாங்கிற தனிப்பொருள் ஆகாது இல்லையா. இப்பதினைந்தும் கூடிய முறையையும் இல்லையா, இவை எப்படி நமக்கு உதவுகின்றன என்றும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொருள் தான் ஆன்மா. அப்படி இருக்கும்போது இந்த பதினஞ்சும் சேர்ந்த கூட்டத்தை வந்து ஆன்மான்னு சொல்வது எப்படி பொருந்தும் என்று அற்புதமாக கேட்கின்றார். இதனானே அவை உயிரின் வேறாதல் வலியுறுத்தப்பட்டது. அவைனா அக்கரங்கள், கரணங்கள், அதிதெய்வங்கள், இவையெல்லாம் உயிரின் வேறான பொருள்கள். மேலை சூத்திரம், மேலை சூத்திரத்தின் உண்மை துரியாதீதம் என்ற இறுதிக்கூற்றை சௌத்ராந்திகர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து வலியுறுக்குமாறும் இதனானே விருது. சௌத்ராந்திகரும் இந்த மாதிரி கருத்துள்ளவர்கள் போல. மேலை சூத்திரத்தின் என்பது, இது நான்காம் சூத்திரம், எனவே மேலை சூத்திரம் சொன்னது மூன்றாம் சூத்திரம். அதுல உண்மை துரியாதீதம் ஒரு கருத்து வருது, அந்த தொடரே வருகின்றது பாடல்ல. உண்மை துரியாதீதம் இறுதி கூற்று, அது பாடலுடைய இறுதியில வருது. உண்மை துரியாதீதம் போது துரியாதீத நிலையில இந்த ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆன்மா வந்து தனியா இருக்கின்றது அல்லவா. ஆகையினாலே அந்த இடத்துல வந்து என்ன சொல்றார், இந்த இவையெல்லாம் அந்த கருவிகள்லாம் சேர்ந்த கூட்டம் வந்து ஆன்மா அல்ல என்பது அந்த உண்மை துரியாதீதம் சொன்னதுனாலையும் பெறப்படுது. அந்த கருத்தை இங்க நல்லா விளக்கியவாறு ஆயிற்று என்று சொல்லி சௌத்ராந்திகருடைய அந்த பல பொருள் சேர்ந்த கூட்டமே ஆன்மாங்கிற கருத்தை மறுத்து மூன்றாம் சூத்திரத்திலேயே சொன்ன அந்த துரியாதீத நிலையில எல்லா கருவிகளையும் ஆன்மா நீங்கி நிற்கின்ற சொன்ன அந்த கருத்தை இங்க நல்லா விளக்கியவாறு ஆயிற்று என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே துரியாதீத நிலையில அந்த கரணங்கள் எல்லாவற்றையும் ஆன்மா நீங்க இருக்கு இல்லையா, ஆகவே அந்த கரணம், அக்கரம் இவையெல்லாம் சேர்ந்த கூட்டம் ஆன்மா அல்ல. துரியாதீத நிலையில ஆன்மா வேறாகவும் இந்த கூட்டம் வேறாகவும் பிரிந்து நிற்கின்றன. அது பற்றி நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். சரி, இவை நான்கு செயலானும் அந்த கரணங்கள் கர்த்தா அல்லவா மாறும். முதல் அதிகரணம் முடிஞ்சது. இதுல நான்கு செயல்கள் பார்த்தோம். இந்த நான்கு செயல்களாலே நாம என்னென்ன செய்திகள்லாம் பார்த்தோம் அப்படி தொகுத்து சொல்றாங்க. முதல் செயல் என்ன பார்த்தோம், அந்த கரணங்கள் கர்த்தாவாகிய ஆன்மா அல்ல, அவை கருவிகளே. இது முதல் செயல பார்த்தோம். ரெண்டாவது செயல்ல அந்த கரணங்கள் கருவிகளா இருந்தாலும் அக்கரங்களால் அவை செலுத்தப்படும் போதுதான் கருவிகளாக விளங்கும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம் இல்லையா. மூன்றாவது செயல்ல அந்த அக்கரங்களும் தாமாக அந்த கரணங்களை செலுத்தவில்லை, அந்த அக்கரங்களுக்கும் அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள் பார்த்தோம். அப்புறம் நான்காவது செயல்ல இந்த அக்கரம், அதிதெய்வம், கரணம் இவையெல்லாம் சேர்ந்த கூட்டத்தையே ஆன்மான்னு சொல்லலாமா, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் கேட்க, சொல்லக்கூடாது, பல பொருள் சேர்ந்த கூட்டம் ஆன்மா ஆகாது என்பதற்கு பல காரணங்களை எல்லாம் சொல்லி, இந்த அக்கரம், அதிதெய்வம், கரணங்கள் கூட்டம் வேறு, ஆன்மா வேறுனு சொல்லி தெளிவாக நிலைநாட்டினார்கள். ஆக முதல் செய்யுள் அந்த கரணங்கள் மட்டும் ஆன்மா அப்படின்னு சொன்னவர்களை மறுத்தது. கடைசி செய்யுள் அந்த கரணம், அவற்றை செலுத்தக்கூடிய அக்கரம், அவற்றை செலுத்தக்கூடிய அதிதெய்வங்கள் எல்லாம் சேர்ந்த கூட்டம் ஆன்மான்னு சொல்றவர்களை மறுத்தார்கள். இதுதான் வித்தியாசம். எனவே இவை நான்கு செய்யுளானும் அந்த கரணங்கள் கர்த்தா அல்லவா மாறும். கருவியாதற்கட்படும் முறைமைகளும், கருவியாதற்கட்படும் முறைமைகள்னா அக்கரங்களால் செலுத்தப்படும் போது அவை கருவியா விளங்குகின்றன என்ற அந்த முறைமை, அவை உயிரின் வேறா மாறும் உணர்த்தி முதற்கூற்றை வலியுறுத்தவார். ஆன்மா ஆன்மா அந்த கரணங்களின் வேறானது, உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா என்ற அந்த முதற்கூற்றை நன்கு வலியுறுத்தினார். இனி அடுத்த அதிகரணம் என்ன சொல்கின்றது, அது இருபத்தாறு செயல்களை கொண்டது. பரமதங்களை எடுத்து ஓதி பரிகரித்து ஆன்மாவிற்கு இலக்கணம் கூறும் முகத்தால் யான் எனது என்பது இணைதரும் என்ற இரண்டாம் கூற்றை வலியுறுத்துவான் தொடங்கினார். பரமதங்களை எடுத்தோதி, பரமதங்கள்னா பிற மதங்கள் எடுத்து ஓதினா அவர்கள் சொல்லக்கூடிய ஆன்ம இலக்கணம் என்ன என்பதை எடுத்து காட்டி, அப்புறம் அவற்றின் பொருந்தாமைகளை சுட்டி அவற்றை மறுத்து ஆன்மாவிற்கு இலக்கணம் கூற வருகின்றார். ஆன்மாவிற்கு உண்மையான பொருத்தமான இலக்கணத்தை கூற வருகின்றார். அப்போ அது ஆணவமலத்தோடு இரண்டர கலந்து அந்த ஆன்மா இருப்பதனாலே யான் எனது என்ற உணர்வை தரக்கூடிய அந்த ஆணவமலத்தோடு இணைந்து ஆன்மா இருக்கின்றது என்ற கருத்தை எல்லாம் அதான் இரண்டாம் கூற்று யான் எனது என்பது இணைதனோ. அந்த இரண்டாம் கூற்றை வந்து வலியுறுத்தும் பொருட்டு 26 செயல்கள் கொண்ட இரண்டாம் அதிகரணத்தை தொடங்குகின்றார் சொன்னார். இரண்டாம் அதிகரணத்தில் முதல் பாடல் யாரு அப்படின்னு சொன்னா பரிணாமவாதிகள். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவான்மாக்கள் ஆகிய உயிர்கள் எல்லாம் பிரம்ம பொருளிட பரிணாமமா தோன்றி, பிரம்ம பொருளின் பரிணாமமாக தோன்றி பிரம்மம் குணியாகவும் இந்த சீவான்மாக்கள் குணமாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னால் பொறிகளையும் கரணங்களையும் விட்டுட்டு இந்த சீவான்மாக்களால் ஏன் அறிய முடியல என்று கேள்வி கேட்கின்றார். அந்த பாடலை பார்க்கலாம். அறிவிச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து அனல் வெம்மையும் போல் குறியுற்று அங்கு ஏகானேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் எண்ணின் நிகழ்புலன் கரணம் எல்லாம் செறிவுற்றங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ சீவனார்க்கே. எல்லாம் என்பதை முதல்ல வச்சுக்கணும். அறிவிச்சை செயல்கள் எல்லாம் வருது இல்லையா, அப்படி கொள்ளக்கூடாது. பொருள் கொள்ளும் போது எல்லாம் என்பதை சீவான்மாக்கள் எல்லாம் என்று கொள்ள வேண்டும் இல்லையா. ஆகவே எல்லாம் என்பதை முதலில் வைத்துக் கொண்டு சீவான்மாக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் அங்கு குறியுற்று பாடலை பார்த்துக்கணும். இரண்டாம் அடியில் வருது குறியுற்று அங்குன்னு. அது அங்கு குறியுற்று அஞ்ஞனம் பிரம்மப்பொருளின் பரிணாமமாய் தோன்றி, குறியுற்றுனா பிரம்மப்பொருளிடமிருந்து பரிணமித்து வந்து, மணல்ல இருந்து பானை எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி பரம்பொருளிடமிருந்து பரிணமித்து வருகின்றன சீவான்மாக்கள் எல்லாம். சரி, தோன்றி அறிவிச்சை செயல்கள் அடைந்து, முதலடி அறிவிச்சை செயல்களை அடைந்து குணம் குணியுமா விளங்குதான். பிரம்மப்பொருள் குணி, இந்த உயிர்கள் எல்லாம் குணம். எத மாதிரி? அனல் வெம்மையும் போல், தீயும் சூடும் போல, தீ குணியாகவும் சூடு குணமாகவும் விளங்குது இல்லையா, அந்த மாதிரி. அந்த மாதிரி தீயும் சூடும் போல குணகுணியா இருப்பதுதான் ஏகானேகம். அது பேதாபேதம்னு சொல்லுவாங்க. ஏகானேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும். ஏகானேகத்துக்கு உரை பார்த்தீங்களா, பேதாபேதம். குணியும் குணமும் ஒன்றுன்னு சொல்லலாம், வேறுன்னு சொல்லலாம், ரெண்டு சம்பந்தமும் இருக்கு. அதான் ஏகானேகம், பேதாபேதம். பேதாபேதமாகிய குணகுணித்தன்மையுற்று பல்வேறு வகைப்பட்டு நிற்கும் என பரிணாமவாதிகள் கூறுவர் எனின் அப்படின்னு பரிணாமவாதிகள் சொல்கின்றார்களே. என்ன சொல்கின்றார்கள் பரிணாமவாதிகள்? உயிர்கள் எல்லாம் என்ன, பிரம்ம பொருளிடமிருந்து பரிணாமமாய் தோன்றி, பால்ல தயிர் தோன்றுவது மாதிரி பிரம்ம பொருளிடமிருந்து பரிணாமமாய் தோன்றி அறிவிச்சை செயல்களை எல்லாம் பெற்று என்ன குணகுணித்தன்மையுற்று பிரம்மத்தினுடைய குணமாக, பிரம்மம் குணியாக, பிரம்மம் வந்து நெருப்பு மாதிரி, இந்த பிரம்ம நெருப்பு மாதிரி, இந்த சீவான்மாக்கள்லாம் சூடு மாதிரி, அப்படி குணகுணி தன்மை உற்று விளங்கும் அப்படின்னு சொல்றாங்களே பரிணாமவாதிகள். இதை ஏத்துக்கலாமா அப்படின்னா, ஏப்பா அப்படி பிரம்மத்திடமிருந்தே தோன்றுனவா இந்த உயிர்கள்னா, அப்ப இந்த உயிர்களும் பிரம்மம் மாதிரி சுதந்திரமா அறிய வேண்டிதானே, பொறிகள் கரணங்கள் இவற்றையெல்லாம் பற்றி கடந்துதான் அறியணுமா என்று அருமையாக கேட்கின்றார். சீவனார்க்கே, ஆறுவிகுதி ஒரு இழுத்தல் பொருள்ல வந்தது. சீவனார்க்கே நிகழ்புலன் கரணம் எல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ, அவ்வாறாகிய சீவனார்க்கு, எவ்வாறாகிய சீவனார்க்கு, பிரம்மப்பொருளிடமிருந்தே தோன்றிய சீவனார். ஆமா, இந்த சீவனார்க்கு நிகழ்கின்ற பொறி கரணம் முதலிய கருவுகளை செறிவுற்றன்றி ஆண்டு அறிய மாட்டாமைக்கு காரணம் யாது என்க. பரம்பொருள் இருந்தே வந்தவர்களாச்சு இந்த உயிர்கள்லாம், அப்ப இவர்களால பொறிகளை சாராமல் ஏன் அறிய முடியல, அந்த கரணங்களை சாராமல் ஏன் அறிய முடியல, அதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார். சீவான்மாக்கள் எல்லாம் பிரம்ம பொருளின் பரிணாமமாய் தோன்றி அறிவீச்சை செயல்களை அடைந்து தீயும் சூடும் போல பேதாவேதமாகிய குணகுணித்தன்மையுற்று பலவேறு வகைப்பட்டு நிற்கும் என பரிணாமவாதிகள் கூறுவர். இதற்கு ஒரு தடை கேட்கின்றார். கருவிகளை அன்றி அறியமாட்டாத சீவான்மா அவ்வாறாதல் யாண்டையது என்பதா, பிரம்மப்பொருளின் பரிணாமமாவது எப்படி முடியும் என்று கேட்டார். இப்ப எப்படி பாட்டை கூட்டிக் கொள்ள வேண்டும்னு சுவாமிகள் விசேடவுரையில சொல்றாங்க, அதுபடிதான் நம்ம 16வது வட்டத்து குருமூர்த்திகளும் கூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அஞ்ஞானம் குறியுற்று அறிவிச்சை செயல்கள் அடைந்து அனல் வெம்மையும் போல் ஏகானேக குணகுணி பாபமாகி நெறியுற்று நிற்கும் என கொண்டு கூட்டி உரைக்க என்று நமக்கு நெறி காட்டுகின்றார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள். அதான் நமக்கு தெளிவான பொருள் கிடைக்கின்றது. ஆக இந்த குணகுணி சம்பந்தம் இருக்கின்றதே, நெருப்பும் சூடும் போல, நெருப்பும் சூடும் பிரிந்து விளங்காது, ஆகவே ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனா நெருப்பு சூடன் இரண்டு எய்புகள் குணம் குணின்னு, ஆகவே அது பற்றி ரெண்டுன்னு சொல்லலாம். இப்படி ஒன்றாவதற்கும் இரண்டாவதற்கும் பொதுமையில் இருக்கின்றது. ஆக ஒன்றாவது இருக்கின்றது, இரண்டாம் இருக்கிறது, ஏகம் அநேகம், பேதம் அபேதம். எனவே ஏகானேகம் பேதாபேதம்னு சொல்லி குணகுணி சம்பந்தத்தை சொல்வார்கள். அதான் இங்க ஏகானேகம்னு சொன்னது பேதாபேதம்ங்கிற கருத்துல விசேட உரையில சொல்றாங்க. ஏகானேகம் பேதாபேதம் ஆறு விகுதி சீவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இல்லையா, உயிர் அப்படிங்கிற கருத்துல சீவன் சொல்ல வேண்டிய இடத்துல சீவனார் அப்படின்னு ஆறு விகுதி போட்டார்களே, அது வந்து கிண்டலா சொன்னது, இழித்தர் குறிப்பின் வந்தது, அது இழிவுபடுத்தி சொல்றதுக்காக வந்தது. ஆன்மாவை என்ன பிரம்மத்திடமிருந்து தோன்றிய ஆன்மா சீவன் சொல்றாங்க இல்லையா, அதனால சீவனார்னு அப்படி கேளியாக சொன்னார். இந்த சீவனாருக்கு பொறிகளை துணை கொண்டன்றி அறிய முடியல, அந்த கரணங்களை சார்ந்தன்றி அறிவு நிகழல இல்லையா, பிரம்மத்திடமிருந்தே வந்திருக்காங்க அப்படின்னு இகழ்ச்சியா சொல்றாங்க. இதனாலே மேலை சூத்திரத்தின் ஆறாம் கூற்றை வலியுறுத்தவாறு ஆயிற்று. மேலை சூத்திரம் மூணாம் சூத்திரம், அதுல ஆறாம் கூற்று என்னது, பிரம்மம் ஆன்மா என்பது பிரம்மம் தான் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மம் வேறு ஆன்மா வேறுன்னு அங்க அங்கேயே விளக்கி சொன்னார்கள். அந்த கருத்தை இந்த பாடல் மூலம் இன்னும் நல்லா வலியுறுத்தி சொன்ன மாதிரி ஆயிற்று அப்படிங்கிறாங்க. இப்படி முந்தின சூத்திரத்தோட சுவாமிகள் இணைத்து காட்டுகின்ற பாங்கு மிகச்சிறப்பா உள்ளது. ஏன்னா முதல் நூல் சிவஞான போதத்தை பார்த்தா நாலாம் சூத்திரத்துக்கு கருத்துரை சொல்லும் போது இதுவும் அது என்று சொல்வார் மெய்கண்ட தேவநாயனார். மூன்றாம் சூத்திரத்தினுடைய கருத்து தான் நான்காம் சூத்திர கருத்து. என்ன மூன்றாம் சூத்திர கருத்தையே திரும்ப சொல்றாங்களா, அப்ப அது கூறியது கூறலாகாதா அப்படின்னு சொன்னா, மூன்றாம் சூத்திரத்துல ஆன்மா உண்மையை சொன்னார், இந்த நான்காம் சூத்திரத்துல ஆன்மா இலக்கணம் சொல்றார், ஆகவே ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை வந்து இங்க ஆங்காங்கு காட்டுகின்றார்கள், அருமையா காட்டுகின்றார்கள். அதுதான் இங்க சிறப்பு. அங்க வந்து துரியாதீத அவத்தைய சொல்லி கருவிகளின் வேறானது ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அங்க பிரம்மத்தின் வேறானது ஆன்மா அப்படின்னு சொல்லி அஞ்சவத்தை படும் அப்படின்னு சொன்னார் மூன்றாம் சூத்திரத்துல ஆசிரியர் கூறியர் அப்படின்னார். அஞ்சவத்தை படுறதுனால அஞ்சவத்தை பரம்பொருள் தான் உயிர் அப்படின்னு அங்கேயும் ஏகான்மவாதி சொன்னான். அது சொன்னது இங்க விளக்கமா மறுத்த மாதிரி ஆச்சு. பரம்பொருளின் பரம்பொருளோ அல்லது பரம்பொருளிலிருந்து தோன்றிய ஒரு பகுதியோ உயிர் ஆகாது. உயிர் அப்படிப்பட்ட பொருள் அல்ல. பரம்பொருளாக இருந்தாலோ அல்லது பரம்பொருளிடமிருந்து வந்த பொருளாக இருந்தாலோ பரம்பொருளின் தன்மைதான் இப்ப இருக்கணும். தானா அறியணும், கருவிகரணங்கள் தேவையில்லாமலே அறியணும். ஆனா அந்த தன்மை கிட்ட இல்ல. கருவிகரணங்களை சார்ந்தால்தான் எதையாவது அறிகின்றது, அதுவும் ஒன்றொன்றாதான் அறியுது. கருவிகரணங்களை விட்டுவிட்டால் இது சடத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்ல. அறிவு இருந்தும் சடம் போல கிடைக்கின்றது உயிர். எனவே இது பரம்பொருளிடமிருந்து வந்ததன்று. எனவே பரம்பொருளே உயிர்னு மூணாம் சூத்திரத்துல சொன்ன அந்த கூற்று இங்க வந்து மறுக்கப்பட்டது இல்லையா. அடுத்தால பாக்கலாம். சாங்கியர்கள் சொல்கின்றார் என்ன அப்படின்னா, குணம் குணிங்கிற பேதம் உயிரிடத்துல கிடையாது. உயிர் வந்து வெறும் குணம் மட்டும்தான். குணம் என்ன, என்ன குணம், அறிவு குணம். ஏன்னா உயிர் வந்து அறிகின்றது, ஆகவே அறிவு தான் உயிர். அறிவு என்ற அந்த குணம் தான் அறிவு அப்படின்னு குணம் இருக்கிறது. அந்த அறிவு குணத்தை உடைய உயிர் அப்படின்னு ஒரு குணி இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அறிவுங்கிற அந்த குணம் இருக்கிறது. இது எதை மாதிரி அப்படின்னா, இனிப்புன்னு இருக்குது, அதை குணமாக கொண்டு வெள்ளம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. என்ன சொல்றான், இனிப்பு தான் வெள்ளம், வெள்ளம்னு ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவுதான் உயிர். ஆமா, அது அறிவு குணத்தை, அறிவு என்ற குணத்தை கொண்ட உயிர் என்ற பொருள் சொல்லக்கூடாது. அறிவுதான் உயிர் அப்படிங்கிற அதை எப்படி சொல்றாங்க மறுக்கிறாங்க பாவம். குணங்களை இன்றி ஒன்றாம் குறி உடைத்து ஆன்மா எண்ணின் இணங்கிடா இச்சா ஞான கிரியைகள் இவை உடற்கண் பிணங்கிடும் சந்நிதிக்கண் எனில் பிணத்து உறக்கத்து இன்றா உணங்கிடும் கரணம் எண்ணில் சந்நிதி ஒளிந்ததன்றே. பதவுரை பார்க்கலாம். குணங்களை இன்றி ஒன்றாம் குறி உடைத்து ஆன்மா எண்ணி. இனி சாங்கியர், சாங்கியர் என்ன சொல்கின்றார்கள், குணகுணித்தன்மையின்றி, குணம் குணி அப்படிங்கிற அந்த பேதபேதம் இல்லாம கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிரியல்பு என்பார். கேவலம்னா அது மட்டும், கேவலம்னா அது மட்டும் அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா ஒன்லி சொல்றோம், அந்த அர்த்தத்தில் கேவலம்னு சொல்லிடு. நாம உலகியல் வழக்கில் சொல்ல கேவலம் அவமானம் இழுக்கு அந்த அர்த்தத்தில் சொல்றோம். அறிவு மட்டுமா இருப்பதுதான் உயிர். நம்ம குணம் குணிங்கிற அந்த மாதிரியான பேதமெல்லாம் கிடையாது. அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிரியல்பு என்பர் எனின் என்று சாங்கியர்கள் கூறுவார்கள் என்று சொன்னால் அது பொருந்தாது. ஏன், உடற்கண் இச்சா ஞான கிரியைகள் இவை இணங்கிடா. உயிர் வந்து அப்படி அறிவு மாத்திரமா இருந்தா உடல்ல என்ன நடக்காது, உடலில் அறிவு நிகழாது, இச்சை நிகழாது, கிரியை நிகழாது. ஆன்மாவுடைய அறிவை நம்ம உடல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிடுறோம். கண்ணை கொண்டு ஒருத்தன் அப்படி பாக்குறான்னா என்ன அர்த்தம், இந்த கண் மூலமாக உயிர் அறிகிறது, அப்ப ஆன்மா அறிகிறது என்பதை அங்க அறிகிறோம். நடந்தான், கையை தூக்குறான், காலை தூக்குறான் அப்படின்னா ஆன்மா அந்த செயலை செய்கிறது, உடலை அசைத்து செய்கிறது. ஒன்றை விரும்புதான், அந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு ஆன்மா தான் அது வேணும்னு விரும்புது. ஆகவே ஆன்மாவுடைய அறிவு, இச்சை, செயல் இதையெல்லாம் உடலின் வாயிலாக தான் பாக்குறோம், உடலின் மூலமா தான் வெளிப்படுது. இந்த ஆன்மா வெறும் அறிவு குணம் அப்படின்னு மட்டும் இருந்தா உடலை என்ன செய்ய முடியாது, ஒரு குணத்தால என்ன செய்ய முடியாது, உடலை இயக்க முடியாது. ஆகவே அறிவிச்சை செயல்கள் உடலில் நிகழமாட்டா இல்லையா அப்படின்னு நுணுக்கமா மறுக்கிறார். சந்நிதிக்கண் பிணங்கிடும் எண்ணில், அதுக்கு அவன் சாங்கியம் என்ன பதில் சொல்றான், ஆன்மாவுடைய சந்நிதியில உடல் செயல்படும், அறிவு இச்சை செயல்லாம் உடல்ல விட ஏற்படும். ஆன்மாவோட சந்நிதியில் ஆன்மா அப்படி அறிவு மயமா இருந்தா போதும், அதனுடைய சன்னதியிலே எல்லாம் நடக்குங்கிறான். என்ன, உயிரின் சன்னதியில் உடலின் கண் கரணங்கள் செயற்படுதல் பற்றி அறிவிச்சை செயல்கள் நிகழும் என்பர் எனின், என்று சாங்கியர்கள் கூறுவார்கள் எனின், பிணத்து உறக்கத்து என்றாம், பிணத்தும் உறக்கத்தும் அவை நிகழ்தல் என்றாம். உடல் பிணமான போதோ அல்லது பிணமாகிற கொஞ்ச நேரத்துக்கு உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பிணம் மாதிரி கிடக்குது அந்த உறக்க நிலை. அந்த உறக்க நிலையிலும் உயிருடைய சன்னிதிக்கு வந்து அங்க எந்த சன்னிதி இல்லாம இல்லையா, உயிர் இருக்கத்தானே செய்யுது இல்லையா, உறங்கதான உயிர் என்ன போயிட்டுதா, பிணமா இருக்கும்போது என்ன உயிர் போயிட்டுதா சொல்றோம், பேச்சு வழக்கில் சொல்றோம், பிணமாயிட்டா உடலை விட்டுட்டு உயிர் போயிட்டுங்கிறோம். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான் நீங்க சொல்லிய, உயிர் வந்து அந்த இடத்தை விட்டு போல. ஏன்னா உயிர் எங்கும் இருக்கின்ற வியாபக பொருள், ஆனா சிவத்துக்குள்ள அடங்கிய வியாபிய பொருள். மற்றபடி உயிரும் வியாபக பொருள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபக பொருள் தான் நித்த பொருளா இருக்க முடியும். ஒரு பொருள் மட்டும் வியாபக பொருளா இல்லைன்னு வைங்க, அது நித்த பொருளா இருக்க முடியாது. திருமூல பெருமான் என்ன சொல்லிட்டார், பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி சொல்லிட்டாங்க இல்லையா, பசுவாகிய உயிர் அனாதி நித்தம் சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ அனாதி பொருள் எதுவோ அந்த பொருள், அதாவது என்னைக்கும் உள்ள பொருள் அதான் அனாதி நித்தம். அந்த பொருள் வியாபக பொருளா தான் இருக்க முடியும். அதனாலதான் பிணமான போதும் உயிரின் சன்னதிக்கு அங்கு கேடு இல்லைன்னு சொன்னாங்க. நாம உலகியல்ல பார்த்தா என்னையா, பிணம் தூக்கத்துல சரியா உயிர் இருக்கு, உள்ளதான் இருக்கு, பிணமாயிட்டா உயிர் அங்க இல்லையா, உடலை விட்டுட்டு எங்கேயோ எல்லாம் உயிர் போயிட்டுங்கிறோம். அப்படி இல்ல, வேறொரு இடத்தில் அந்த உயிர் உடம்பை பெறும் வினைக்கு ஏற்ப. ஆனா உயிர் எப்போதும் எங்கும் உள்ளதுதான், ஆனா மலத்தால் மறைக்கப்பட்டுள்ளதால அறிவினுகிறது. ஆமா, ஆகையினாலே பிணமான போதும் உறக்கத்தின் போதும் உயிரின் சன்னதிக்கு கேடு இல்லை. அப்ப உயிரின் சன்னதி இருந்தா அப்பமும் உறக்க நிலையிலும் பிணமான நிலையிலும் உடல்ல அறிவிச்சு செயல்கள் நடக்கல, உயிரின் சன்னதியில நடக்குன்னு சொல்றையே. அப்ப உறக்கத்துல உயிரின் சன்னதி இருக்கத்தானே செய்து உறக்க நிலையில, அப்ப ஏன் உடல்ல அறிவிச்சு செயல் நடக்கல, உடம்பு ஏன் தொழிற்படல அப்படின்னு கேட்கிறார். ஆகவே உயிரின் சன்னதியில ஒன்னும் உடல்ல எந்த செயற்பாடும் நடக்காது, தெரிஞ்சுக்கோன இல்லையா. எனில் சன்னதி ஒழிந்ததன்றி பிணத்தும் உறக்கத்தும் சன்னதிக்கு கேடின்றாகவும் அவை நிகழாமையால் சன்னிதி மாத்திரையால் நிகழ்தல் ஒழிந்தது என்க. நான் சொல்றேன், அது கூட ஒரு காரணம் சொல்றான், பிணமான போதும் உறக்கத்தின் போதும் கரணங்கள்லாம் வந்து என்ன செஞ்சிட்டு ஒடுங்கினமையா, கரணம் உணங்கிடும் எண்ணி, உணங்கிடும்னா ஒடுங்கி விட்டன ஐயா, உறக்கத்தின் போது கரணங்கள் ஒடுங்கி விட்டன ஐயா, பிணமான போது கரணங்கள் ஒடுங்கி விட்டன, அதனால அந்த கரணங்கள் செயல்படல அப்படின்னா, நீ முதல்ல என்ன சொன்னது என்ன, ஆன்மாவின் சன்னதியிலே செயல்படும் சொன்ன. இப்ப ஆன்மாவின் சன்னதி உறக்கத்துல இருக்கத்தான செய்து, பிணமான போதும் ஆன்ம சன்னதி இருக்கத்தான செய்து, ஆன்ம சன்னதி இருந்தா அப்ப ஏன் கரணங்கள் ஒடுங்கணும், அது செயல்படதான செய்யணும். ஆகவே நீ சொல்வது பொருந்தாது அப்படின்ட்டா பொழிப்புறையில பார்க்கலாம். இனி சாங்கியர், குணகுணித்தன்மையின் தன்மையின்றி கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிரியல்பு என்றும், அவ்வுயரின் சன்னதியின் உடம்பின் கண்ணே நின்று கரணங்கள் செயற்படும் என்றும், அதனால் தொழில் அறிவு இச்சைகள் அவ்வுடம்பின் கண் நிகழும் என்றும் கூறுவர். பிணத்தும் உறக்கத்தும் சன்னதிக்கு கேடு இன்றாகவும் உடம்பின் கண் அவை நிகழக்கானாமையின், அவையினா அந்த அறிவிச்சை செயல்கள் நிகழக்கானாமையின் சன்னிதி மாத்திரையான அவை நிகழ்தல் யாண்டையது என்பதாம். இப்படி யாண்டையது யாண்டையதுன்னு கேட்டுதான் எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு சொல்லி மறுக்காங்க. இன்று என்னும் ஒருமை அப்பண்பின் மேல் நின்றது. என்ன, பிணத்து உறக்கத்து இன்றாம், மூணாங்கிறதுக்கு இல்லையா, மன்னிக்கணும், மூன்றாம் அடியில, மூன்றாம் இந்த பாடலுடைய மூன்றாம் அடியில் இருக்கு இல்லையா, பிணத்து உறக்கத்து இன்றாம். இன்றாம்னா இல்லவாம் அப்படின்னு இருக்கணும். என்ன, அறிவு இச்சை செயல் மூணு சொல்றார். அப்ப பன்மை அறிவு இச்சை செயல்கள் இல்லனவாம், பிணத்தும் உறக்கத்தும் இல்லனவாம்னு இருக்கணும். இல்லனவாம்னு பன்மையில சொல்லாம இன்றாம்னு ஒருமையில சொல்லியிருக்காங்க. அது இன்றாதல் தன்மை உடையன, இல்லாமல் போகும் தன்மை உடையனு அந்த பண்பை தான் குறிச்சது, அதை நாம ஒருமைன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அடுத்த ஆள் சாங்கியர்கள் விளக்குறாங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க, ஆன்மாவின் சன்னதியில வந்து உடம்பு உள்ள கருவி கரணங்கள் எல்லாம் தொழிற்படும் நாங்க சொன்னோம், நீங்க வந்து அதை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உறக்கத்திலையும் சன்னதி இருக்கு, பிணமான போது ஆன்ம சன்னதி இருக்கு, அப்ப ஏன் கருவி கரணங்கள் தொழிற்படல அப்படி இப்படின்னு சொல்றீங்க. நாங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க, இந்த ஆன்மாவின் சன்னதியில இந்த உடல் கருவிகள்லாம் செயல்படுவது எப்படி தெரியுமா? காந்தம் அப்படி இருக்கு, அது எதுவும் செய்யல இல்லையா? அதன் முன்னிலையில அதனுடைய சன்னதியில இரும்பு துகள்கள் இவையெல்லாம் ஈர்க்கப்படுகின்றன அல்லவா? இந்த காந்தம் போய் என்ன பிடிச்சா இருக்கு? இல்ல, அந்த காந்தம் அப்படியே இருக்கு. அதன் சன்னதியில என்ன நடக்கு? இந்த இரும்பு துகள்கள்லாம் ஈர்க்கப்படுது. அந்த மாதிரி ஆன்மா அப்படியே இருக்குது, அதனுடைய சன்னதியில இந்த உடல் கரணங்கள்லாம் தொழிற்படுது அப்படின்னு எடுத்துக்காட்டு சொன்னோம். அந்த எடுத்துக்காட்டை முதல்ல வச்சு நீங்க நாங்க சொல்ற கருத்து, அந்த எடுத்துக்காட்டு மூலமா என்ன சொல்றவங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு.